இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் 3 இறை திருவசனங்கள் 13-20 வரை. அந்நாட்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ராயல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பி உள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ராயல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ராயல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ராயலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானிய, இத்திய, எமோரிய, பெருசிய, இவ்விய, எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ராயலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. ஆண்டவரை நன்கு நலம் அதை செய்வார். நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ்வார். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்கின்றாய். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவு அடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. தீமை நின்று விலகி நல்லது செய். என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பார். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அருமையான இறைப்பள்ளிகளே, ஆண்டுடைய வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து சிந்திக்கப் போகிறோம். ஒரு காரியம் முதல்ல தெளிவுபடுத்தலான்னு நினைக்கிறேன். ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி அதே வேளையில் அந்த பொருளுக்கு மட்டுமே அதை பொருத்தி பார்ப்பதைத்தான் இலக்கணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இலக்கணம் என்பது அதற்கு கச்சிதமாய் பொருந்தக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்குற பொழுது மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மனிதர்கள் அப்படின்றோம். அவனுக்கு என்ன ஒரு தனித்துவமான ஒரு வார்த்தை சொல்லணும், இலக்கண வார்த்தை அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். மனுஷனா, அவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தில் சொல்லுவாங்க, அவர் பெரியவர் அவர் சின்னவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மொத்தமாக ஒரு இலக்கணம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி பார்த்து அந்த வார்த்தையை அதற்கென்று பொருத்தி சொல்லணும் அப்படின்னா, மனிதன் அப்படின்றதுக்கு நான் வாசித்தது தெரிந்ததுலேருந்து சொல்கிறேன், மனிதன் என்பதற்கு கச்சிதமான இலக்கண வார்த்தை பகுத்தறிவுள்ள மிருகம், அவ்வளோதான். அதில் வேறு பெருசாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து மனிதன் என்பவன் பகுத்தறிவுள்ள ஒரு மிருகம். நாம் எல்லாம் மிருகங்கள் தான், உயிர்கள் அப்படின்ற இல்லையா. நமக்கு பகுத்தறிவுன்னு ஒரு அறிவு கொஞ்சம் கூட இருக்கிறனால மேபி த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். சரி, இப்போது கடவுளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு இலக்கண வார்த்தை கொடுக்குறோம் இல்லையா. கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம குட்டி பிள்ளைகளாக இருக்கும் போது, நம்ம புதுநன்மைக்கு படிக்கும் போது, அப்புறம் அந்த நாட்கள்லாம் படிச்சிருப்போம். இப்போ கல்யாண வகுப்புக்கு வந்தால் கூட அந்த ஞானக்கதிர் புத்தகத்தில் அது கட்டாயம் படிக்க சொல்கிறது. கடவுளினுடைய பண்புகள் அப்படின்னா ஒரு 6 பண்பு நாம் படிச்சிருப்போம். நான் வரிசையாக சொல்கிறேன்னு தெரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எல்லாமே. முதல்ல கடவுள் தாமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அவராகவே இருக்கிறார். அவருக்கு நிகர் யாரும் இல்லை, அவருக்கு இணையும் இல்லை, துணையும் இல்லை, அவராகவே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கரம். கடவுள் தாமாக இருக்கிறார், உருவமும் அருவமும் இல்லாமல் இருக்கிறார். அதாவது உருவமற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னா நான் எப்படி கடவுளை நினைக்கணும் அப்படி தான் எனக்கு கடவுள் இருப்பார் இல்லை, அப்படி தான் நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அதான் தொடக்க நூலில் என்ன வாசிக்கிறோன்னா, கடவுள் இறுதியாக தன் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அதனால் நாம் கடவுளை கற்பனை பண்ணுகிற பொழுது கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு ஒரு மனிதனை போல் கற்பனை பண்ணுறோம். ஏன்னா அந்த வார்த்தை சொன்னதுனால நம்ம நினைக்கிறோம். இப்போ நான் நினச்சி பார்ப்பேன், பிறவிலேருந்தே கண் பார்வை இல்லாதவங்க கடவுளை எப்படி கற்பனை பண்ணி பார்ப்பாங்க? அப்போ மனிதனை தொட்டு பார்த்ததை வச்சு அப்படி ஒரு கற்பனையில் தான் பார்ப்பாங்க. சரி, அப்படி வச்சுக்கலாம். இப்போ மற்ற ஜீவராசிகள்லாம் இருக்குதா இல்லையா? கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் கடவுளை எப்படி பார்க்குங்க? அப்போ நினச்சி பார்க்குறது கடவுளை மனுஷன் மாதிரி பார்க்குங்களா, இல்லை ஆடு வந்து ஒரு ஆடு போலே கடவுளை பார்க்குமா? இதெல்லாம் இமேஜினேஷன், பல நேரங்கள் நான் யோசித்து பார்க்கறது உண்டு. அப்படியெல்லாம் கற்பனைக்குள்ளே கடவுளை அடக்க முடியாது. அதனால தான் அவர் தாமாக இருக்கிறார், அதையும் கடந்து அதை சொல்லக்கப்பட்டிருக்கிறது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். கடவுள் எங்கே தோன்றாரு யாருக்குமே தெரியாது, அவர் எங்கே போய் முடிய போகிறாரு யாருக்குமே தெரியாது. அவர் தொடக்கமும் இல்லாமல் இருக்கிறார், அவர் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். அளவற்ற நன்மைத்தனங்களை கொண்டிருக்கிறார். இந்த நன்மைத்தனத்திற்கு அளவு என்பதே இல்லை. அவர் எப்படி அப்படிங்கிற ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ரொம்பன்றதுக்கு ஒரு அளவீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவீடெல்லாம் கடந்த ஒரு அளவீடில் யார் இருக்கிறா அப்படின்னா கடவுள் இருக்கிறார். அளவற்ற நன்மைகளை கொண்டிருக்கிறார், ஆதி காரணராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதி காரணராக இருக்கிறார். இன்றைக்கி வந்து சயின்ஸ் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருச்சு பார்த்துக்கோங்க, ஏகப்பட்ட காரியத்தை கண்டுபிடிச்சிருச்சு. இன்றைக்கி வேற்று கிரகத்தெல்லாம் போய் இடம் வாங்குற அளவுக்கு இன்றைக்கி மனுஷன் வந்து சோ அட்வான்ஸ்டு. அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக யோசிக்கும் போது பாடிபாவை பயல்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு அவர் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. இன்றைக்கி வர உருப்படியாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கல. இன்றைக்கும் டெஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு, ஒரு ஊசி போடுறதா, ரெண்டு ஊசி போடுறதா, இல்லை மூணு ஊசி போடுறதா, இது போடுறது ஒரு வருஷம் தாங்குமா, ரெண்டு வருஷம் தாங்குமா, கொரோனா ஊசி போட்டால் 6 மாதம் கழிச்சு வருமா, 1 வருஷம் கழிச்சு வருமா, இப்படிலாம் யோசிக்கிற ஆளுக்கு செவ்வாய் கிரகத்தில் இடம் வாங்குற அளவுக்கு போயாச்சு. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடவுள் எல்லாத்துக்கும் ஆதி காரணராக இருக்கிறார். இந்த உலகத்தை படைச்சதை பற்றி ஒவ்வொரு தியரியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது, சயின்ஸ் ஒரு மாதிரி சொல்லுது, ஒவ்வொரு மதமுமே ஒவ்வொரு மாதிரி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அமீபாலிருந்தான் மனுஷன் வந்தான், அதுலேருந்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்யூஷன் ஆகி தான் மனுஷன் எவல்யூஷனில் தான் வந்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த அமீபா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. அங்கே தான் கடவுள் வந்து நிற்பார். எங்கு தெரியவில்லை என்கிற பதில் வருகிறதோ அங்கு தான் இறைவன் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறார். அப்போது ஒரு பதிலாக வச்சுக்கலாம், ஆதி காரணர். இன்னொன்று, எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்திலும் என்றும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு பழைய வார்த்தைகளில் கூட நாம் படிச்சிருப்போம். அப்போ இதுதான் கடவுளுடைய 6 சிறப்பான பண்புகள். ஒன்று ஒன்றாக சொல்கிறேன் பாருங்கள். தாமாக இருக்கிறார், உருவமும் அருவமும் இல்லாமல் இருக்கிறார், தொடக்க முடிவும் இல்லாமல் இருக்கிறார், அளவற்ற நன்மைத்தனம் கொண்டிருக்கிறார், ஆதி காரணராக இருக்கிறார், எங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார். சரி, இப்போ நான் சொன்னது எல்லாமே பண்புகள், அவ்வளோதான். இந்த பண்புகள் கடவுளை பற்றி அந்த யாவே மக்களுக்கும் அன்னைக்கு இருந்துச்சு, இன்க்ளூடிங் மோசே. மோசேவுக்கும் தெரியும். இப்போ மோசேக்கு ஆண்டவர் வந்து ஒரு கமிஷன் கொடுக்குறார், ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலை அவர் கொடுக்குறார். என்ன வேலை அப்படின்னா, அவர் கொடுக்கப்படுகிற கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீ போய் பார்வோன்ட்டம் போய் என் மக்களுடைய கூக்குரலை என் ஆண்டவர் கண்டுகொண்டார், அவரை உன்னுடைய பிடியிலிருந்து விடுவித்து விடுதலை கொடு அப்படின்ற செய்தியை போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் மோசேக்கு ஒரு பயம். என்ன அப்படின்னா, மோசே எங்கேருந்து தப்பிச்சு வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி போக சொல்கிறார். சிரமமான ஒரு காரியம், எப்படி போகிறது? வரும்போது வந்து சொல்லிட்டு என்ன, ராஜ மரியாதையோட வீட்டை விட்டு வெளில வந்தார், அரண்மனையை விட்டு ஒருத்தனை கொண்டுட்டார், கொலை பண்ணிட்டு கொலை பயத்தில் நம்ம செத்து போயிருமேன்னு பயந்து ஓடிய அந்த மனுஷனை, இவர் ஆடு மாடு மேய்ச்சி மாமனாரோட ஒட்டிக்கிட்டு அப்படியே பொழப்ப ஓட்டிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவரை கடவுள் முச்செடியிலேருந்து தோண்டி எடுத்து கொண்டு போய் நீ போட அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மோசே என்ன கேட்குறார் அப்படின்னா, நான் சீத டைலாக்கு கடவுள் மனுஷனு அழகாக பேசிக்கிறான். அப்போ இந்த மாதிரி நீ போ அப்படின்னு சொன்னோடனே மோசே கேட்குறாரு, நான் போய் சொல்கிறேன் ஆண்டவரே, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நிறையா பெயர் இருக்குது. யாவே அப்படின்ற பெயர் பயன்படுத்துகிறாங்க, எலோஹி, எலோஹி ரஃபா, ஏகப்பட்ட பேர் அந்தந்த மக்கள் அவங்களோட அனுபவத்துக்கு ஏற்றாப்புல கடவுளுக்கு பெயர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள் என் பெயர் இதுதான் என்று சொன்ன இடம் இந்த இடம் தான். இன்றைக்கி வாசிக்க கேட்ட இடத்துல அவர் சொல்லிவா சொல்கிறார், மோசையிடம் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இணை நானே அப்படின்னு சொல்ல சொல்கிறார். இன்னும் ஒரு அருமையான ஒரு வார்த்தையில் சொல்லணுமா, தனக்குவமை நானே அப்படின்றத போய் நீ சொல்லு அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் பைபிளில் இன்றைக்கி வாசிக்கும் போதை கேட்டிருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். அது திருப்பி சொன்னால் அது உங்களுக்கு என்ன திருப்பி சொல்கிறது மாதிரியே இருக்கும். நீங்கள் விவிலியத்தை வாசிங்க, அது தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இப்போ எனக்கு இதில் பிடிச்சமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கடவுளும் மனுஷனும் பேசிக்கிற அந்த டயலாக் ரொம்ப அருமையான ஒரு காரியமாக இருக்கு. இப்போ கடவுளும் மனுஷனும் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மோசிட்ட பேசின ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னா, பேசுகிறாருங்க, நிறைய நேரம் பேசத்தான் செய்கிறாரு. பட் நமக்கு அதுதான் கடவுளோட குரல்னு தெரிய மாட்டேன், அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த குரலை நம்ம அடிக்கடி கேட்டு பழகாததுனால அது கடவுளுடைய குரல் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேன். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், என்னுடைய ஃபோனில் ஒரு ரிங்டோன் இருக்குது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஒரே பாட்டு தான் நான் இன்றைக்கி ரிங்டோனாக வச்சுருக்கிறேன். இப்போது இந்த இதே ரிங்டோனு வேற எவனாவது வச்சுருக்கும் போது அடிச்சுன்னா டக்குன்னு என் பைக்கில் கையை விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. என்ன அர்த்தம், நம்ம ஃபோன் தான் அடிக்குதா அப்படின்னு உங்களுக்குலாம் அந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும். உங்கள் வீட்டிலையோ அல்லது நீங்கள் பார்த்த ஆளுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க, உங்கள் ரிங்டோனு வேறு ஒருத்தர் வச்சுருந்தாலும் டமக்குள்ள உங்கள் பைக்கில் கை விடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சவுண்டு கேட்டு 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 அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் எத்தனை செல்ஃபோன் அடித்தாலும் 10 ஃபோன் அடித்தாலும் உங்கள் ரிங்டோன் சவுண்டு உங்களுக்கு அழகாக வந்து காதில் தனியாக கேட்கும். அது போல் தான் சொல்லுவாங்க, இந்த கேள்விப்பட்டதான் நான் சொல்கிறேன், இந்த சில இடத்துல குழந்தைங்க பிறந்து இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இன்குபேட்டர்லேயே குழந்தை இம்மெச்சூர்டாக இருக்குது பட்டு டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்கள அப்படி இன்குபேட்டரில் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ அம்மாக்கள்லாம் தனியாக அப்படி வச்சுருப்பாங்க. அந்த இன்குபேட்டரில் அந்த தாயுடைய குழந்தை அழுதுச்சுன்னா 5 குழந்தை 10 குழந்தைங்க அழுதாலும் அந்த அம்மானால் கரெக்டாக அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியும். எப்படி இது நடக்குது அப்படின்னா, அந்த அந்த பிள்ளையுடைய அந்த சென்ஸ் அந்த அம்மாவுடைய மனசில் அவ்வளோ தூரம் அப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். அப்போது கடவுள் பேசுகிற குரல் நமக்கு கேட்கலனா என்ன, வி ஆர் நாட் யூஸ்டு வித் தட் வாய்ஸ். அவ்வளோதான், அந்த குரல் நம்ம அதிகமாக பழக்கப்படாத ஒரு குரலாக இருக்குது. ஆனால் பழக்கப்படுத்திக்கிட்டால் தான் என்ன செய்ய முடியும், அவர் பேசுகிறத நாம் கேட்க முடியும். பல நேரங்கள் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் குரல் உன் காதை எட்டவில்லையா, விவிலியம் தெளிவாக சொல்கிறது. திருப்பாடல் 94:14 இப்படி சொல்கிறது, செவியை பொருத்தியவர் கேளாது இருப்பாரோ, காதை கொடுத்தவர் செவியை கொடுத்தவர் கேளாது இருப்பாரோ, அதே சொல்கிறார் கண்ணை உருவாக்கியவர் காணாது இருப்பாரோ. இந்த 2 வசனத்தையும் பாருங்கள். அப்போ செவியை கொடுத்த ஆண்டவர் கேளாது இருப்பாரா, கண்ணை கொடுத்த ஆண்டவர் அதை காணாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்னைக்கு மோசேவுடைய இந்த பயணத்தை பார்க்கிற பொழுது கடவுள் அந்த மக்களை விடுவித்து கொண்டு வரப்போகிறார் என்று சொன்னால் சுமைகளே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவர் அழைத்து போக போகிறாரா அப்படின்றதுனா இல்லை. இன்னைக்கு முதல் வாசகத்துக்கு அப்புறம் வருகிற அந்த நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் முக்கியமாக அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போங்க, பெரிய பெரிய ஆலயங்கள் இன்றைக்கி எல்லா கோயிலையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் செவத்தில் எழுதி போகிற 10 வசனத்தில் 1 வசனமாக எந்த வசனம் இருக்கும் அப்படின்னா, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இட் இஸ் வெரி நெகட்டிவ். நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை நம்ம வந்து நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக அந்த மொத பகுதியை மாத்திரம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எதை எடுத்துக்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவங்களா நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கொண்டு எல்லாம் அள்ளி அவர் தலையில் வச்சுட்டு அப்படி நம்ம கை வீசி நடந்து போகணும் அப்படின்றது வசனம் அல்ல. ஆனால் இந்த முதல் பகுதியை மாத்திரம் பார்த்தோம்னா அது அர்த்தம் அதுதான், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவு மனத்தாழ்மை உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நார்மலான காலத்தில் நம்மால் கடவுளுக்கு நன்றி சொல்லவே மாட்டான். நார்மலாக இருக்க நாட்கள்லேயே பெட்டிஷன் கொடுத்தே நம்ம பழகி போன ஆட்கள் பெரிய அளவில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதில்ல. பட் இன்றைக்கி சுச்சுவேஷன் இஸ் வெரி வேர்ஸ், ரொம்ப மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, உடல் பலவீனம் இருக்குது, பாவம் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்குறக்கே வருத்தமாக இருக்குது. நிறைய இந்த ஸ்டெராய்டெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இந்த கொரோனா வந்ததுனால, சுகர்லாம் எக்கு தப்பா கண்ணாப்புண்ணான்னு சுகரு, சுகர் இல்லாதவனுக்கு சுகர் வருது, இருந்தவனுக்கு ஓஹோ ஏகோன்னு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, 400-500 அடித்து போயிட்டுருக்குறாங்க எல்லோரும். அப்போ இந்த நாட்கள்லாம் கடவுள் மேலே கோபம் வரத்தான் செய்யும், இன்னாண்டவர் இப்படி உடம்பு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிலாம் நம்ம கேட்போம். குறிப்பாக இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அதனுடைய அருமை ரொம்பவே தெரியும் நினைக்கிறேன். இடையில் ஒரு முறை ஒரு கொரோனா என்னுடைய நண்பர் ஒரு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவருக்கு. அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆன்மீகத்தில் ஒரு ஆழமான ஆள், அவர் சொன்ன விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது கேட்டார், நான் கேட்டேன் அவர்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படி, ஐயோ ஃபாதர் என்ன ஃபாதர் செய்கிறது, இத்தனை சொந்தமாக வசதியானவர், என்ன சொந்த பந்தம்லாம் இருந்துச்சு, கையில் காசு பணம் எல்லாமே இருக்குது, ஆனால் பார்த்துக்கோங்க தவிச்ச வாங்கி தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வரமாட்டேன்ட்டாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் திண்ட தட்டை நான் கழுவுனதில்லை, ஆனால் இந்த கொரோனா வந்த காலத்தில் தான் என் தட்டை நானே கழுவ வேண்டிய ஒரு சூழல், ஆளுக்கெல்லாம் பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு தனித்தீவில் விட்டது போல் பாலைநிலத்தில் இருந்தது போல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவரே சொன்னார், ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஃபாதர் அதுக்காக அப்படின்னு. என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன், உண்மைதான் ஃபாதர், அன்றைக்கி ஆண்டவர் சிலுவையில் நிற்கிற போது கூட இருந்த எல்லோரும் விட்டுட்டு ஓரமாக ஒதுங்கி போய் நின்றாங்க பார்த்தீங்களா, அந்த அனுபவம் என்னன்றதை நான் இந்த கொரோனா மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதான் உண்மையிலே நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மக்களே, வந்தது வந்துடுச்சு, நடந்தது நடந்து போச்சு. எப்போவுமே ஒரு நடந்த காரியத்தில் இருக்கிற இழப்புகளையோ அல்லது நாம் இழந்து போனதை நினச்சி வருத்தப்படுறதோட இழப்புகளை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை நினச்சி பார்க்கணும். ஆனால் அதில் இருக்கிற நேர்மறை தன்மை நிலை என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரும் என்னோட வந்து என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தையை தெளிவாக சொல்கிறார். இப்போது இந்த ஹைவேலாம் வந்ததுக்கப்புறம் அதை நிறைய பார்க்க முடியல. ஹைவே வந்துடுச்சு, மரத்தப்புறம் வெட்டிவிட்டானு ஒரு பக்கம், அப்போது எங்கள் பக்கம் நாங்களாம் கிராமப்புறத்தில் இருந்த பங்குகளில் தான் நாங்கள் பணி செய்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா சுமைதாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு கல் வச்சுருப்பாங்க. இன்றைக்குமே நான் பார்க்குறேன் ஒரு சில இடங்களில் இருக்குது, இந்த ரெண்டு கல் இப்படி இருக்கும், அந்த கல் மேலே இப்படி ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் வந்து ஒரு 5 அடி அப்புறம் 4.5 அடி அப்படிலாம் ஹைட்டு படி ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி தள்ளி தள்ளி வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் வைத்தது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சுமையை தூக்கிக்கிட்டு வருவாங்க. அந்த அந்த காலத்தில் பண்டமாற்றம் தானே இல்லையா, வாகன வசதிகள்லாம் அதிகமாக இல்லை. அப்போ தலை சுமையாக காய்கறி அங்கேருந்து விளையிற சாமான்களை தூக்கிக்கிட்டு போகிற சூழலில் ரொம்ப டயர்டாயிரும். வெட்ட வெளியில் போகிறாங்கன்னா யாரும் பயணம் இல்லை அப்படின்னா அந்த கல்லுக்கிட்ட போய் தலைக்கு தலையாக வச்சு அப்படியே அதை இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று நல்ல தண்ணி இனி வச்சுருந்தாங்கன்னா குடிச்சுவிட்டு வேறவையெல்லாம் தொடச்சி விட்டு செத்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு கையை காலெல்லாம் ஆட்டிவிட்டு நேரம் கிடச்சா செத்து நேரங்களை படுத்து எந்திரிச்சிட்டு திருப்பி அந்த சுமையை தலையில் தூக்கிக்கிட்டு அவங்க எங்கே போகணுமோ அங்கே போயிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ ஜீசஸ் ஏஸ் ஆண்டவர் சுமைகளை வாங்கி கொள்ளக்கூடியவரில் மாறாக சுமைகளை தாங்கி கொள்ளக்கூடியவர். அவர் கொஞ்சம் நேரம் தாங்குவார், தென் ஹில் கிவ் அ பவர் டு யூ. நமக்கு ஆண்டவர் அந்த சக்தியை கொடுப்பார். அந்த சக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா வாயால் சொல்லி கொடுக்க மாட்டார். அவருடைய சிலுவையை காமிச்சு கற்றுக்கூடா அப்படின்னு சொல்லுவார். கற்றுக்கோமா, என்கிட்டருந்து கற்றுக்கோ, நான் எவ்வளோ தாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு சுமையா, நீ சுமந்து தான் வரணும், அதற்கான திராணியவும் சக்தியை நான் உனக்கு தருவேன் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எப்போ இந்த தாங்கக்கூடிய ஒரு சக்தி அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையெலாம் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கி நமக்கு இந்த தாங்கக்கூடிய பலன் தரும். இன்றைக்கி நம்முடையதையே தாங்க முடியாத சூழ்நிலையில் நம்ம எப்படி அடுத்தவங்களை போய் தாங்க போகிறோம்? பிறர் அன்பில் இருக்கிற அந்த தாங்குதலை அந்த ஏற்றுக்கொள்ளுதலாம் ஆண்டவர் சொல்கிறார். இந்த கொரோனா காலத்தில் வந்து நான் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டேன். முக்கியமாக நிறைய நேரங்கள் நமக்கு ஓய்வு நேரங்களும் கிடச்சி சில நேரத்தில் அந்த யூடியூப்லாம் நான் பார்ப்பது உண்டு. அதில் ஒரு 2 ஈவெண்ட் எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு. ஐ திங்க் ஒரு 25 நாளுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், மதுரையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்தில் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா, தாத்தா ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் ஜெட் ஏர் ஃப்ளைட்டில் வச்சு அந்த கல்யாணத்தை நடத்துனாங்க. ஜாம் ஜாம்னு கல்யாணம் கேள்விப்பட்டிருப்பேன், நீங்கள் செய்தித்தாள்லாம் வாச்சிருப்பீங்க. அது பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி கடைசியில் அந்த ஃப்ளைட்டு கம்பெனி மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. கொரோனா காலத்தில் ஜாம் ஜாம்னு அந்த புள்ளை போட்டிருக்க நகையை பார்த்தா கழுத்து தொங்கி போயிருமோ இருக்குது. அவங்க அப்படியே ஹாய் ஹாய்ன்னு காமிக்கிறாங்க, செல்ஃபிலாம் எடுத்து போட்டாங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு கல்யாணம், இது மதுரையெல்லாம் நடந்துச்சு. அதனால் அந்த அப்படிப்பட்ட கல்யாணத்தில் யார் பொண்ணு மாப்பிள்ள அப்படின்னு பேரை சொல்லி நான் வந்து அவங்கள பெருமைப்படுத்த விரும்பல. ஆனால் இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு அதே மதுரையில், நாகராஜ் பாண்டி மீனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதியர்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு பார்த்துக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி கல்யாணத்துக்கு ரொம்ப செலவுலாம் குறைஞ்சி போச்சு இல்லைங்களா. 20 பேர் தான் கல்யாணத்துக்கு வரணும், சில பேர் 20 பேரோட கண்டுக்கிறதில்ல. பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கிறா, ஐயோ ஓதருக்கு ஐயர் இருக்கிறாரா, கட்டுறதுக்கு சாமியார் இருக்கிறாரா, மந்திரிக்கிறதுக்கு சாட்சிக்கு 2 பேர் காணா, முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு நீ கல்யாணம் 10 பேருக்குள்ள சுருங்கிருச்சு இல்லையா. அந்த பொண்ணும் பையனும் லவ் மேரேஜ் தான், அவங்க 2 பேருமே முடிவு செஞ்சு இதற்கான செலவினங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிந்த கையோடு மதுரையில் இருக்கிற தெருவோரத்தில் வாழுகிற அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் பெரிய பெரிய உணவு பட்டணங்களை கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 400 உணவு பட்டணங்களை இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்களாம். இதுதான் அன்பு மக்களே உண்மையான சுமைதாங்கிகள். இவங்க தான் சுமைதாங்கிகள், இவர்கள் தான் சுமைதாங்க. இப்பேற்பட்ட ஒரு மனிதர்களாக நம்ம வாழுகிற பொழுது நம்மிடம் இருக்கிற சுமையை இறைவன் எளிதாக்குவார். அதில் வந்து மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன் என்று, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர் நம்மோடும் இருக்கிறார். அவருடைய இருத்தலுடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு சில நேரங்கள்கிட்ட நம்ம கையில் ஒரு பொருள் இருக்கும், ஆனால் அதனுடைய அது இருக்குதா நமக்கே தெரியாது. நம்மளே சில நேரத்தில் ஃபோனில் பேசிக்கிட்டே ஃபோனை காணான்னு தெரிந்த ஆளுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நானே தேடிருக்கேன். நான் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், நான் எங்கேயும் ஃபோனை வச்சுட்டேன்னு ஃபோனில் பேசுகிறவுட்டே சொல்லிகிட்டு இருப்பேன். சில நேரத்துலலாம் காலத்த நேரத்தில் காதில் பேனை வச்சுட்டு அப்படி தேடிட்டு இருப்பேன் பற்றியில். அது போல் தான் இவர் கூட தான் இருக்கிறாரு. இருக்கிறவரை நம்ம கண்டுக்கிறாதனால அந்த இருத்தலுடைய மகிமை நமக்கு தெரியல. அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தம் சுமையை தாங்க வேண்டும், அதே நேரத்தில் பிறர் சுமையை தாங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.